அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இனிய மாலை பொழுது. கருணை சபை சாலை அறக்கட்டளையின் சார்பாக நடக்கும் இந்த நல்ல விசாரணைக்கு உங்களை வரவேற்கின்றேன். எங்களின் முதல் கேசட் வெளியீடு நல்ல விசாரணை அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது. நம் நாட்டிலும் வெளிநாட்டிலும் அன்பர்களின் ஆதரவை பெற்று ஓர் உண்மை புரட்சியை
அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஏபிஜே அருள் அவர்களுக்கு நன்றியினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் கருணை சபை சாலையின் நல்ல விசாரணை இன்று கிரேஸ் ஹாலில் நடைபெற்று வருகிறது. இதில் வாசிப்பினை பெற்றமைக்கு ஆனந்தம் பெறுகின்றேன். பொருளாளர் திரு ஐயா சந்திரமோகன் குறிப்பிட்டது போல், வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் வெளியான காலம் ஏப்ரல் 1871 என்றும், ஆறாவது திருமுறை என்று அழையாது சமரச சுத்த சன்மார்க்க பாடல்கள் என்று அழைத்தல் கூடும் என்றும் இரு உண்மை புரட்சி வெளிப்பாட்டினை ஏபிஜே அருள் அவர்கள் செய்தது நாம் அறிவோம். இந்த விசாரணையின் அடிப்படை எது தெரியுமா? வள்ளலாரின் நெறி உண்மை பொது நெறியாக எந்த இடத்தில் வெளிப்படுகிறது என்பதே. இந்த விசாரணையும் சத்திய சிறப்புடையதாக அமையும் என்று நம்புவோமாக. நல்ல விசாரணைக்கு செல்வோம். இந்த நல்ல விசாரணைக்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்வது திரு அகவல் வரிகள் 1 முதல் 168 வரை மற்றும் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையினால் வெளியிடப்பட்ட உரைநடை பகுதி 2008. அன்பர்களே, வள்ளலார் கண்ட மார்க்கத்தின் சபையில் வழிபாடு செய்யப்படும் கடவுள் யார்? அச்சபை எல்லோருக்கும் பொதுவாக உள்ளதா என நல்ல விசாரணை செய்தல் வேண்டும். திரு அகவல் வரி எண் 50-51. எச்சபை பொது என ஏம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடங்கொள்ளும் அருட்பெருஞ்சோதி. மேலும் வள்ளலார் தனது சத்திய சீர் விண்ணப்பத்தில் தன் மார்க்கத்தில் வழிபாடு கடவுள் குறித்து சொல்லியது யாதெனில், பக்கம் 559, எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பொருள்களையும் மற்ற எல்லாவற்றையும் தோற்றுவித்தும் விளக்கம் செய்வித்தும் துருசு நீக்குவித்தும் பக்குவம் வருவித்தும் பலன் தருவித்தும் எங்கும் பூர்ணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆக, ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் என்பதின் மூலம் வள்ளலார் மார்க்கத்தின் சபை பொது சபை எனவும் வழிபாடு கடவுள் பொது எனவும் ஏம்புவர் அறிஞர்கள் என்பதில் ஐயமில்லை. அடுத்து, கடவுள் வடிவம் என்ன என்று வள்ளலார் சொல்லும் பொழுது திரு அகவல் வரி எண் 37 அது சுற்றுதற்கு அரிதாம் என்றும், பாடல் 41 மனம் முதலிய தத்துவங்களுக்கு எட்டாததும், 42 ஓதி நின்று உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் என்றும், வரி 53 கற்பனை முழுவதும் கடந்தது மற்றும் என் 113 என் தர முடியாது என்கிறார்கள். மேலும் வள்ளலார் கடவுள் உண்மையை அக அனுபவத்திலேயே தெரியும் என்கிறார்கள். இந்நிலையில் நமது புற அறிவினால் எல்லோராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய பொது நெறியாக வள்ளலாரின் நெறி உள்ளது. ஆனால் இன்று உலகில் காணும் சமய மத மார்க்கங்களில் கடவுளும் அதன் வடிவமும் கற்பனையால் சுட்டிக்காட்டியும் எண்ணிட்டும் அல்லது அவரவர் அறிவின் கண் தோன்றியவையையும் தெய்வமாக கொள்ளப்பட்டு
அந்த அக்கடவுளுக்கு மந்திரங்களால் ஓதியும் மற்றும் மனிதர்களிடையே சாதி வகுப்புகள் வேறுபட்ட கோட்பாடுகள் வேறுபட்ட நடைமுறைகளை நம்மிடம் திணிக்கப்பட்டு உள்ளது. அவை அங்கனம் இருப்பதினால்தான் வள்ளலார் அகவல் எண் 106 சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அற்பெருஞ்சோதி என்கிறார்கள்.
மேலும் வள்ளலார் பக்கம் 561 தன் சத்திய சிறு விண்ணப்பத்தில் தன் மார்க்கத்திற்கு மேற்சொன்ன சமய மத மார்க்கங்களை எக்காலத்திற்கும் முக்கிய தடைகளாகும் என்கிறார்கள். மேலும் பக்கம் 411 இவையில் முற்றும் பற்றற கைவிட்டவர்களே சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள் என்கிறார்கள். அன்பர்களே, அதே நேரத்தில் ஓர் உண்மையை இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தன் மார்க்கத்திற்கு மேற்படி சமய மத மார்க்கங்களை எக்காலத்தும் முக்கிய தடவிலாக அறிவித்த வள்ளலார் தான் கண்ட மார்க்கத்தின் உண்மை பொது நெறியானது மேற்படி எல்லா சமயங்களுக்கும் மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும்.
நமது முதல் விசாரணை பகுதி 1 மிக தெளிவாக இதை பற்றி நாம் கண்டோம். ஆக வள்ளலார் நமக்கு காட்டிய வழிபாடு கடவுளுக்கு எந்த ஒரு வடிவமும் தரவில்லை. நம்மிடம் உள்ள உரிமை, தட் இஸ் தகுதி அடிப்படையில் ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதவே சொல்கிறார் வள்ளலார். நமது உரிமை அடிப்படையில் கருதிய அக்கடவுளின் நிலை வடிவம் அறிவுக்கு அறிவாகிய தனி அறிவினிலேயே தெரிவதாக உள்ளது. இதுவே வள்ளலார் நமக்கு காட்டிய கடவுள். ஆனால் வள்ளலார் தனி அறிவை பெற்று ஞான யோக அனுபவ நிலையில் கண்ட ஆண்டவரே தனிப்பெருங்கருணை கடவுள் ஆகும். அக்கடவுளைத்தான் 18 திருநெறி குறிப்புகளுடன் சொல்லியுள்ளார்கள். பக்கம் 556 வள்ளலார் தான் கண்ட கடவுளை இயற்கை உண்மையர் என்றும் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிற்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் சத்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அனாதியர் என்றும் அமலர் என்றும் அற்பெரும் ஜோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிர அதிசயர் என்றும் எல்லாம் மாணவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் அவர் நினைத்தும் துதித்தும் உணர்ந்தும் உணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெருமதியாகிய பெருங்கருணை கடவுளை அவர் கண்டார்.
மேலும் வள்ளலாருக்கு சாகா கல்வியின் உண்மைகள் 3 தெரிய வந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார்கள். சுத்தமாதி முத்தேகங்களை பெற்றவரே வள்ளலார். வள்ளலார் ஓர் சுத்த ஞானி ஆவார். ஆக கடவுள் நிலை வடிவம் அக அனுபவத்திலேயே தனி அறிவு பெற்ற பின்னரே தெரிய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்து அன்பர்களை நாம் காண்பது வள்ளலார் மார்க்கத்தின் தனிநெறி எந்த இடத்தில் வெளிப்படுவதாக உள்ளது. மிக முக்கிய பகுதி இது. வள்ளலார் சொல்கிறார்கள், தன்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது எதுவெனில் தயவு என்னும் கருணையே என்கிறார்கள். அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமையில்தான் தயவு வரும். பக்கம் 474 தயவு, கருணை, அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். கருணை என்பது எல்லா உயிர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்புமே. தயவு இசிக்கொள் தயவு பிளஸ் அன்பு. இந்த தயவு ஒருமையில்தான் வரும் என்கிறார்கள். ஒருமை என்றால் என்ன அன்பர்களே? இந்த இடமே, இந்த ஒருமையின் பொருளில்தான் வள்ளலாரின் தனிநெறி வெளிப்படுகிறது. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. உண்மை பொதுநெறி சுத்த சன்மார்க்கம் இந்த ஒருமையிலேயே வெளிப்படுகிறது என்பது சத்தியம். நல்ல விசாரணையை தொடருவோம்.
எல்லாம் வல்ல ஆண்டவர் இவ்விசாரணைக்கு துணை புரிதல் வேண்டும். அன்பர்களே, ஒருமை என்பது என்ன? இதனால் வரை இதற்கு கண்டு தெரிந்த பொருள் என்ன என்று தமிழ் அகராதியை பார்த்தால் தெரிய வருவது யாதெனில், நூல் பிங்களையில் ஒருமை என்பது ஒற்றுமை மற்றும் இறை உணர்வு என்னவும், கம்பராமாயணத்தில் ஒருமை என்பது தனிமை மற்றும் ஆலோசனை முடிவு என்றும், குறளில் ஒருமை என்பது ஒரே தன்மையாகவும், சிவபுராணத்தில் ஒருமை என்பது ஒப்பற்ற தன்மை எனவும், தொல்காப்பியத்தில் ஒருமை என்பது ஏகவசனம் என்றும், தேவாரத்தில் ஒருமை என்பது மனம் ஒன்றுகையாகவும், தணிக்கை பூ நந்தியில் ஒருமை என்பது மோஷம் எனவும், கம்பரின் அயோத்தியில் ஒருமை என்பது மெய்மை என்றும், குறளில் ஒருமை என்பது ஒரு பிறப்பு ஆகவும் உள்ளது. ஆக உலகத்தால் இதுவரை ஒருமைக்கு கொண்ட பொருள் மேற்படியாக தனிமை, முடிவு, ஒரே தன்மை, ஒப்பற்ற தன்மை, ஏக வசனம், மனம் ஒன்றுகை, மோஷம், மெய்மை, ஒரு பிறப்பு ஆக உள்ளது. ஆனால் அன்பர்களே, மேற்படியாக ஐந்தும் பெற்றிருக்கும் எதுவோ அதுவே உயர்வுடையதாகும். நல்ல விசாரணை செய்வோம். உலகில் காணும் சமயமத மார்க்கங்களை பார்க்கும் பொழுது அம்மார்க்கங்களை சாராதவர்களை மற்றும் அதில் காட்டப்படும் கடவுள், கர்த்தர், ஞானி, தலைவர் ஆகியோர்களை நம்பாதவர்களை தீண்டத்தகாதவர்கள் என்றும், பாவிகள் என்றும், காஃபியர்கள் என்றும், சாத்தான்கள், எதிரி கூட்டம் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லப்படுவது என்ன தெரியுமா? பக்குவம், அபக்குவம், பக்குவா பக்குவம் என்றும், பக்குவர்களின் நடவடிக்கைகளுக்கு அவர்களின் அஞ்ஞானமும் அறியாமையுமே காரணம் என்கிறார்கள். எவரையும் வேறுபட்டு நினையாது இயற்கையின் உண்மையிலேயே காண்கிறார் வள்ளலார். பக்கம் 471 ஒழுக்கம் வராமல் எவ்வளவு தாழ்ந்த மனுஷர்களாய் இருந்தாலும் நமது ஒழுக்கத்திற்கு வரும்படி எவ்வித தந்திரமாவது செய்தல் வேண்டுமென்று வள்ளலார் சொல்லியிருப்பதின் மூலம் அவர் மார்க்கம் பொது மார்க்கம் என அறிவதில் நாம் ஏன் தயங்க வேண்டும்? இம்மார்க்கத்தின் லட்சியம் ஆண்மனேய ஒருமைப்பாட்டுமையே. பக்கம் 550 தன் மார்க்கத்தின் நெறி எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும் என்கிறார்கள். ஆக வள்ளலார் மார்க்கத்தில் கடவுள் யார் என்பதிலும், அக்கடவுளின் வடிவம் என்ன என்பதிலும், அக்கடவுளின் நிலையறியும் வழி எது என்பதிலும், அக்கடவுளின் அருள் யாருக்கு கிட்டும் என்பதிலும் பொது நோக்கம் கொண்டுள்ளது. இயற்கையின் உண்மையையும் விளக்கத்தினையுமே காண்கிறார் வள்ளலார். எனவே சுத்த சன்மார்க்கமே உயர்வுடையது என்பதை நம் புற அறிவிலாலும் பெற்றிருக்கும் புற அனுபவத்தினாலும் உறுதியாக கூறலாம். மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துவோம். வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க உண்மை பொது நெறியில் வழிபாடு கடவுள் யார்? யாரெனில், ஆதாரம் சத்திய சிறு விண்ணப்பம் பக்கம் 559. எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்தல் வேண்டும். 2. கடவுள் வடிவம் என்னவென்று காணும் பொழுது ஆதாரம் அகவல் வரிகள். உண்மை கடவுளின் வடிவம் அறிவுக்கு அறிவாம் தனி அறிவில் தெரிவதாக உள்ளது. 3. கடவுள் நிலை அறிவது மற்றும் அறிவுக்கு அறிவு தோன்றுவது எப்படி எனில் என பார்க்கும்போது, பக்கம் 438 உபதேச குறிப்பு, ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் நாம் தாழும் குணம் வரும் அத்தருணத்தில் திருவருள் சக்தி பதிந்து அறிவு விளங்கும்.
4. இம்மார்க்கத்தினை தழுவாதவர்களை எங்கனம் அழைக்கப்படுகிறது? அவக்குவிகள். ஆண்மனேய ஒருமைப்பாட்டுமையே இம்மார்க்கம் லட்சியமாக கொண்டுள்ளது. 5. வள்ளலாரின் நெறி வெளிப்படும் ஒருமை இடத்தில் பொது நோக்கம் உள்ளதா? ஆதாரம் 414 பக்கம்.
மிகவும் நன்றி ஐயா. இன்று நல்ல விசாரணையில் வள்ளலாரின் தனிநெறி ஒருமை என்றதின் பொருளில் வெளிப்படுகிறது என்பதனை கண்டோம். வள்ளலார் குறிப்பிட்டது போல் சுத்த சன்மார்க்க ஒழுக்கமாக இங்கு இருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாமல் எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆச்சாரங்களை விட்டு